السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இன்னும் ஒரு 10 நாட்கள் அல் குர்ஆனிய அறிவமர்வு என்கின்ற தலைப்பில் குர்ஆன் சம்பந்தமான சில தகவல்களை நாம் இந்த குர்ஆனுடைய மாதத்திலே படித்துக் கொள்வதுதான் நோக்கம். இந்த தலைப்புகளை பொறுத்தவரைக்கும் இது ஒரு, அதாவது தனி வகுப்புகளாக சிறுவர்களுக்கு அதுபோல பெரியவர்களுக்கென தனி வகுப்புகளாக நடத்தப்பட வேண்டிய வகுப்புகள். இருந்தாலும் நம்மளை இருக்கக்கூடிய மக்களில் அதிகமானவர்கள் அதுக்கென தனியான நேரம் ஒதுக்கி என்ன செய்வதில்லை, அல் குர்ஆனுடைய அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படித்துக் கொள்ள பெரும்பாலும் முயற்சி எடுப்பது இல்லை. அந்த அடிப்படையில் இது ரமலானுடைய மாதம், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட மாதம் என்கின்ற அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் குர்ஆன் பற்றிய தகவல்களை, முக்கியமான தகவல்களை, அந்த குர்ஆனுடைய தஃப்ஸீர் பற்றியோ அல்லது அதை பற்றிய விளக்கங்கள் பற்றியோ உள்ள விஷயங்கள் அல்ல, மாற்றமாக அல் குர்ஆன் பற்றிய சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே அதாவது பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷால்லா இன்றைய தினம் அல் குர்ஆனிலே உள்ள, அதாவது அந்த தொகுப்பு அல் குர்ஆனிலே உள்ள எழுத்து முறைமை பற்றியும் அதனது அடையாளங்கள் பற்றியும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். குர்ஆன் ஒன்று கையில் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் பிரயோசனமாக இருக்கும். நான் அது சொல்ற நேரத்துக்கு, அதாவது முசாஃபாக இந்த இதாக அந்த சாஃப்ட்வேராக எப்பாக இல்லாமல் முசாஃப் ஒன்று கையில் இருந்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் நம்ம இது ஒரு விரிவான ஒரு பகுதிகளாகவும் இந்த தொகுப்பு எழுத்து முறைமைகளை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் மிக சுருக்கமாக நான் இந்த விஷயங்களை சொல்லி செல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல் குர்ஆன் இறங்குகின்ற பொழுது, இப்பொழுது நம்ம இங்கிருந்து 1445 அதாவது வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 1445 வருடங்கள் என்ன செய்துவிட்டன, ஆகிவிட்டன. அப்போ இந்த 1445 வருடங்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து வஹி இறங்கி, அதாவது இன்னும் ஒரு நம்ம 13 வருஷத்துல கூட்டிக்கிறணும் அப்படின்னா என்ன, 1458 வருடங்கள் நடத்தும். ஏன்னா ஹிஜ்ரத்து போனதிலிருந்தா வருடம் என்ன செய்யும், கணக்கெடுக்கப்படும். அதுக்கு முன்னால 13 வருஷம் ரசூல் அங்கே என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரச்சாரம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன் அப்போ ஒரு மொழியுடைய எழுத்து முறைமையையும் ஒரு மொழியுடைய நடைமுறையையும் நம்ம படிச்சு கொள்றோம் எப்படி என்று சொன்னா, ரசூல் 1458 வருடங்களுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு என்று வேற எந்த மொழியிலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், படிச்சு கொள்ள மாட்டோம். அரபு மொழியில மட்டும்தான் என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் நம்ம சொல்லிக்கலாம். 1500 வருடங்களுக்கு முன்னால் எப்படி அரபுடைய எழுத்து முறைமைகள் இருந்தன, அதிலிருந்து எப்படி அதை என்ன செஞ்சது, வளர்ச்சி அடைந்தது என்பதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த குர்ஆன் போதுமானது. எனவே அல் குர்ஆன் வந்து, அதாவது ஓசை வடிவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகிற நேரத்தில் அன்றைக்கு அரபு மக்களுக்கு மத்தியிலே எப்படி எழுதுகின்ற முறைமை இருந்துச்சோ அந்த முறைமையில ஒவ்வொரு நபித்தோழர்களும் என்ன செய்தார்கள், எழுதி கொண்டார்கள். அப்படி எழுதி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், அன்றைய காலகட்டத்தில் இந்த எழுத்துக்களுக்கு நுக்தா யஜாம் என்று சொல்வார்கள், அந்த நுக்தா வைக்கக்கூடிய பழக்கம் பெருவாரியாக இருக்கவில்லை, ஒரு சிலர் இருந்தார்கள். ஆனால் அது இந்த முறைமையில தான் இருந்துச்சுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நுக்தா வைத்து அடையாளப்படுத்தக்கூடிய பாவுக்கு கீழே நம்ம நுக்தா வைக்கிறோம், அதே போல தாவுக்கு மேல 2 நுக்தா என்ன செய்யறோம் வைக்கிறோம், சாவுக்கு 3 நுக்தா என்ன செய்யறோம் வைக்கிறோம், ஜீமுக்கு அதுல நடுவுல என்ன செய்யறோம் நுக்தா வைக்கிறோம், ஹாலுக்கு ஹாவுக்கு மேலுக்கு என்ன செய்யறோம் நுக்தா வைக்கிறோம். இப்படி நுக்தா வைக்கக்கூடிய பழக்கங்கள் வந்து அன்றைக்கு கொஞ்சம் அது இருந்துச்சு, ஆனால் பெருவாரியாக என்ன செய்யல, இருக்கவில்லை. நபத்த என்று சொல்லி அவங்க எழுதினாங்கன்னு சொன்னா 3 ஒரே மாதிரி தான் இருக்கும், மூணுமே என்ன செய்யும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்கள வாசிப்புல தான் அது நபத்தேன்னு என்ன செய்வாங்க அவர்கள் புரிந்து கொள்வார்களே தவிர அந்த மற்றபடி இல்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் அல்ல. இப்ப நம்ம என்னதான் காணாண்டு படிச்சிட்டாலும் கா கம்மண்டு யாரும் வாசிக்கிறது இல்லை. கா ஹம்மண்டு தான் என்ன செய்வோம், வாசிப்போம். தா ஹம் அப்படின்றதான் என்ன செய்வோம், வாசிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன, கனவு அப்படின்றோம். அதே காணாதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, கனவுன்றோம். அதே காணா இடையில வந்தால் ஹாண்டு உச்சரிப்பு கொடுக்குறோம், தாகம் அப்படின்னு என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அது எதனால, படிச்சு இலக்கணங்கள்லாம் தெரிஞ்சல்ல நம்ம, அதாவது பிறப்பிலிருந்து அந்த மொழியை உச்சரித்து பழகினதுனால அது இங்கே வந்தா ஹா, இங்கே வந்தா கா அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சிடும், சொல்லு ஏதா அடையாளம் இருக்கா, அதாவது இடையில வந்தா தாகம் வரக்கூடிய அந்த காணாவுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா, ஸ்பெஷல் அடையாளம். அதை ஹாண்டு உச்சரிக்கிறது தாக்கம் யாரும் உச்சரிக்கிறலே, தாகம் தாகம் என்ன செய்ய உச்சரிப்போம், காகம் ரெண்டாவது காணாவை சரியா காகம் தான் உச்சரிப்போம். ஆனா காகத்துக்கு என்ன செய்யுது, அதுல காணாதான் இருக்கு, காக்கம் யாரும் என்ன சொல்றது இல்லை, சொல்வது இல்லை. எப்படி அது நம்மட வளமையில் அப்படி என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன். இது உச்சரிப்புல, உச்சரிப்புல மாத்திரமல்ல எழுதுற நேரத்தில் என்ன செய்யறோம், இங்கிலீஷ்ல என்ன செய்யறோம், பியூட்டி பட்டன்றோம், பியூட்டி புட்டன்றோம் சரியா. அது எந்த அடிப்படையில் வந்துச்சு, நம்ம அப்படியே வாசிச்சு பழகின அமைப்புல, இல்லைன்னா எல்லாம் ஒரே அமைப்புல நம்ம என்ன செஞ்சுப்போம், இதாக இருப்போம். அது இயற்கை, மனிதனுடைய அந்த பிறப்பால் ஒரு மொழியில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் வருவது இயற்கை. அப்படி அவங்க பழகி இருந்தார்கள், அந்த இதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, பழகி இருந்தார்கள். எழுத்து முறைமையில கூட எழுத்து என்பது ஒரே மெத்தட்ல என்ன செய்வதில்லை, என்றைக்குமே இருப்பதில்லை, காலாகாலத்துக்கு வந்து என்ன செய்யும், அது அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி இன்றைக்கு நம்ம தமிழ் எழுதுறது இன்னொரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் எழுதின தமிழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன செய்யும், இருக்கும் வடிவங்கள்ல, எழுத்துற வடிவங்களை உச்சரிப்பு அதே மாதிரி இருந்தாலும் எழுத்துற வடிவங்கள டிஃபரெண்ட் இருக்கும். இதே மாதிரி தான் அரபு என்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுத்து முறைமைகள் என்ன செய்யும், மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை அன்றைய அரபிகள் இன்றைக்கு வந்தாங்கன்னா இந்த எழுத்து என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்கல மாட்டாங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போனோம்னா அந்த எழுத்து என்ன செய்ய மாட்டோம், வாசிக்கொள்ள மாட்டோம் என்ற லெவல்ல இருக்கும். அப்படித்தான் எழுத்துகளும் என்ன செய்யும், ஒரு மொழியில அபிவிருத்தி அடைந்து கொண்டே வரும் காலாகாலத்துக்கு. அப்போ அரபு குர்ஆன் என்பது அரபு மொழிக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா அமைஞ்சிட்டு, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆதார நூல் ஒன்று வேற மொழிக்கு என்ன செய்யாது, இவ்வளவு ஒத்தன்டிகேஷனோட என்ன செய்யாது, இருக்காது. குர்ஆன் அமைஞ்சதுனால அரபு மொழி பாதுகாக்கப்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான அம்சமா என்ன செஞ்சுட்டு அமைந்து விட்டது. அன்றைக்கு எப்படி, இப்ப நம்ம தமிழ்ல வந்து எழுதுகின்ற முறையில் உங்களுக்கு தெரியும், ஒரு காலம் இருந்துச்சு வந்து லை என்ன இது எழுதுறதுக்கு மேலால் என்ன செய்வோம், ஒரு ஒரு சுழி என்ன செய்வோம், பாம்பு மாதிரி ஒரு சுழி என்று போடுவோம். அது இன்றைக்கு என்னது பிறக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அடையாளம் இருந்த வரலாறு என்ன தெரியாது, லை என்ன நம்ம போடுற டைம்ல இப்படி ஒரு மேலால போடுவோம். இப்போ என்ன அந்த மாதிரி இல்லை, நாவண்ணா எழுதுற சந்தர்ப்பத்தில் ஒரு காலத்தை எப்படி எழுதினோம், இப்படி ஒரு ரூனா எழுதுற மாதிரி ஒரு ரவுனா என்ன செஞ்சோம், அப்படி எழுதினோம். இப்படி அதை ராணாவை எழுதி, அதாவது நம்ம நூனா எழுதுறோமே, எழுதி அதை பெரிய கீழால ஒரு ரவுண்ட் என்ன செஞ்சோம் போட்டோம். இன்றைக்கு யாராவது அதை நாவண்ணாக்கு அப்படி போடுறோமா, அப்படி போறதில்ல, அரவு தான் என்ன செய்யறோம் போடுறோம். அதெல்லாம் என்ன செய்ய, காலப்போக்கில் அதை அப்படி மறுவி அதை என்ன செஞ்சிருது, காணாம போய் அந்த வளமை என்ன செஞ்சிருது, இல்லாம போயிருது. இந்த மாதிரியான அதாவது எழுத்து வளமைகள் அன்றைக்கும் அப்படியே இருந்துச்சு. அதே போல எழுதுகின்ற முறைகள், இப்ப நம்ம வந்து ஆங்கிலத்திலையும் எழுதுகின்ற முறைகள் இருக்குது, எழுதுகின்ற முறைகள் வச்சு கூட்டெழுத்து என்ற ஒரு முறையில் எழுதுவோம், தனியா பிரிச்சு எழுதுகிற முறையில் எழுதுவோம். இதே மாதிரி எழுதுகிற முறைகளும் நசுக் என்ற ஒரு எழுத்து முறை இருக்குது அரபுல, அது வந்து என்னது நம்ம குர்ஆனை பார்க்கறதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த நசுக்குடைய எழுத்து முறை மாதிரி இருக்கும். ருக்கான் எழுத்து முறை ஒன்று இருக்குது, சுலுஸ் அப்படி என்று சொல்ற எழுத்து முறை, ஒரு ஆளுக்கு எழுத்து முறையை பார்த்தா விளங்கிடும். இந்த சில நேரத்தில் இது அல் குர்ஆனுடைய பழைய பிரதி அப்படின்னுவாங்க, அப்ப எழுத்து முறையை படிச்ச ஒரு ஆளுக்கு தெரியும் இது வந்து பழைய பிரதி அல்ல, ஏன்னா இந்த எழுத்து முறை அந்த காலத்தில் என்ன செய்யல இருக்கலன்னு பார்த்த உடனே என்ன செஞ்சிடும் விளங்கிடும். பார்த்த உடனே விளங்கி, இப்போ ஒரு பேப்பர் நீங்க எடுக்கிறீங்க அதுல வந்து நாவண்ணா இந்த மெத்தட்ல எழுதி கீழே ரவுண்ட் போட்டது, நீங்க கன்ஃபார்மா முடிவெடுப்பீங்க இந்த 10 வருஷத்துக்குள்ள இது யாரும் என்ன செய்யல எழுதல, பழைய பிரதியா இந்த இது வந்து இதுக்கு முன்னால ஒரு காலத்துல யாரும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க. இதே மாதிரி தான் அந்த முறையும் குர்ஆனுடைய எழுத்து முறை எடுத்து பாத்தீங்கன்னா சிலது வந்து பிற்காலத்துல வந்து ருக்கான் எழுத்து முறை கொஞ்சம் பிற்காலத்துல, அதுக்கு முன்னால என்ன அதாவது இந்த சூலுசண்ட எழுத்து முறை, இப்படி எழுத்து முறைகள் என்ன செய்யும் கிட்டத்தட்ட 7-8 எழுத்து முறைகள் அரபு மொழியில் என்ன செய்யுது இருக்குது. இந்த ஏஜாம் நுக்தா போடுற பழக்கம் வந்து அரபு மொழியில மட்டும்தான் இருக்குதா, இல்ல எல்லா மொழியிலும் இருக்கு. நம்ம இக்கனாக்கு என்ன செய்யும் போடுவாங்க. அதே போல என்ன அதாவது கா அப்படின்றதுக்கு காஃப் மாறி எழுதி ஒரு கோடுன்னு மேல என்ன செய்ய போடு. சோ யாஜாம் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த முறைகள் வந்து குர்ஆனுடைய அதாவது ஆரம்ப எழுத்து முறைகள் இருக்கல. இப்ப இந்த குர்ஆன்ல அடையாளங்கள் அந்த இதெல்லாம் கூறுறதுக்கு என்ன காரணம்டா, பழைய எழுத்து முறை நம்ம ஓதுறதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும், அந்த அடையாளங்களை எட் பண்ணா தான் நம்ம ஓதுவோம். அதனாலதான் அந்த அடையாளங்கள் என்ன செஞ்சது கூடிச்சு, வெறுமனே தஜ்வீதுக்காக கூடுன்னு அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. உச்சரிப்புக்கே என்ன செஞ்சது, அது உச்சரிப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அவங்க ஏற்கனவே பழகின விஷயம் நான் சொன்ன மாதிரி என்ன அதாவது தப்பத் எப்படி இருந்திருக்கும்? தப்பத்தி என்றது தா எழுதுற மாதிரி தான் பாவம் எழுதிருப்பாங்க, அதையும் எழுதிப்பாங்க. ஒரு நுக்தாவும் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. இது அப்படியே வச்சா நம்ம ஓதிக்கல மாட்டேன்றதுக்காக வேண்டி இப்படி தஜ்வீதுக்காக கூடிச்சு இல்ல. அந்த மஹ்ரஜ் மஹ்ரஜ் வந்து தஜ்வீதுல உள்ள ஒரு அம்சமா இருந்தா அசல் நம்ம விளங்கக்கூடிய அந்த கலைத்துறை கூடி சம்பந்தப்பட்டது அல்ல. அப்ப தப்பத் அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு ரெண்டு நுக்தா, கீழே ஒரு நுக்தா, அதுக்கு பின்னால மறுபடியும் ரெண்டு நுக்தா தப்பத் என்று என்ன அதுல சேர்க்க வேண்டியிருந்துச்சு. காரணம் என்னடா, பழைய எழுத்து முறையில நம்ம அப்படியே வச்சோம்டா ஓதிக்கல மாட்டோம். அதே நேரம் பழைய எழுத்து முறையை மாற்றவும் கூடாது என்றதுல அறிஞர்கள் உறுதியா இருந்தாங்க. பழைய எழுத்து முறை என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது என்றதுல உறுதியா, சேர்த்துக்கலாம் எழுத்து முறை என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது உறுதியாக சேர்த்து கொண்டார்கள். ஆனா எழுத்து முறையை மாத்திரக் கூடாது அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. அதனால வெறுமனே நுக்தா மட்டும் போட்டு அது சரி வராது. நீங்க வந்து அதாவது சூரத்து குறைஷ் எடுங்க, லீலாஃபி குறைஷ் எடுங்க. லீலாஃபி குறைஷ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா லீலாஃபில முதலாம் வசனத்தை பாருங்க. நீங்க அதுல உள்ள அந்த நுக்தா அடையாளத்தை, அதாவது நுக்தா அடையாளம் ஓகே, மத்த அடையாளம் பாருங்க, லி அதுக்கப்புறம் லாவுக்கு என்ன செய்யுது, ஒரு மத்த அடையாளமும் இருக்குது அப்படிதான். லாவுக்கு அப்புறம் லாவில் ஒரு சின்ன ஒரு மத்த அடையாளம், அலிஃப் மாதிரி சின்ன அடையாளமும் இருக்குது. இது இல்லாம ஓதுனீங்கன்னா எப்படி ஓதுவீங்க, லி லஃபின்னு தான் ஓதுவீங்க. லி லஃபி அப்ப லி லஃபின்னு தான் அவங்க எழுதினாங்க. அந்த காலத்தில் எழுதுற சந்தர்ப்பத்தில் லி லஃபின்னு தான் என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. நம்ம மத்து போட்டதுனால அடையாளப்படுத்திக்கிறாங்க எழுத்து முறையை வச்சு உச்சரிப்பு பாதுகாக்கப்படுது. எப்படி, அதாவது ஒரு 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 காலத்தில் குர்ஆன் ஓதல் என்ற முறைமைகள் இல்லாம போற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் காப்பாற்ற வேணும் அப்படியான சூழ்நிலையை யாருக்கோ தெரிய வந்து அவங்க இதை பார்த்தா என்ன செய்வாங்க, எழுத்து முறை வைத்து வைத்து, அதாவது உச்சரிப்பும் உச்சரிப்பை வைத்து எழுத்து முறை ஒன்று கொண்டு பாதுகாப்பா என்ன செய்திருக்கு. அப்ப இந்த அடையாளத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்டா, குர்ஆன்ல இப்படி சேர்க்க, அதாவது சேர்க்கின்ற அமைப்பில் இது வந்து எழுத்து, இங்க என்ன என்ன இல்ல, எழுத்து இல்ல, அடையாளம் உச்சரிப்புக்கு அல்லது யா அலிஃபு இதெல்லாம் என்ன எழுத்துகள் இல்லை. அப்ப எழுத்துகள் என்ன, அவங்க அன்றைக்கு எழுதுற முறையில அவ்வளவு ஷோட்டா அடையாளப்படுத்துறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அப்ப அடையாளப்படுத்துறதுக்கு எழுதுறதுல நிறைய எழுத்துக்கள் ஆங்காங்க என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க அவங்களோட முறையில அண்டைக்குள்ள கிட்டத்தட்ட இப்ப என்ன 1400 வருடங்களுக்கு முன்னால எழுதுகிற நேரத்தில் அந்த ஒரு எழுத்து முறை நம்ம இன்றைக்கு என்ன செய்யறோம் வாசிக்கிறோம். உலகத்திலே 1400 வருஷத்துக்கு முந்தைய எழுதினத்தை வாசிக்கிறது நம்ம சமுதாயம் தானே. 1400 வருஷத்துக்கு முன்னால எழுதிக்கிற ஒரு பிரதியை காலாகாலத்துக்கு வாசிச்சுட்டு நம்ம சமுதாயம் தான். அப்ப அந்த பாதுகாப்பு எல்லாம் எழுத்துக்கு என்ன செஞ்சா கொடுத்தான். அப்ப இந்த அடையாளம் நம்ம புரிந்து கொள்ளணும். நுக்தா ஆரம்பத்தில் வைக்கப்பட்டது மட்டுமல்ல, அதுக்கு அதாவது எழுத்துக்களுக்கு இடையில வந்து என்ன இந்த சின்ன சின்ன எழுத்துக்களை வந்து அதாவது பதிவு செஞ்சதுக்கான காரணம் உச்சரிக்காம நம்ம போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓதுறவர் இருப்பாரு, மாலிம் இல்லாம ஓதுறவர் இருப்பாரு. அப்ப அவருக்கு அந்த அடையாளங்களை கொடுத்து இதை நீங்க யாவா என்ன செய்யுங்க உச்சரிங்க, இந்த சின்ன அலிஃப் வந்து அலிஃப் பெரிய அலிஃபா உச்சரிங்க. ஏன் பெரிய அலிஃபா எழுதல, அவங்களுக்கு பெரிய அலிஃபா போட்டுடலாம் தானே, குர்ஆன் எழுத்துல பெரிய அலிஃபா போட்டுடலாம், பெரிய அலிஃபா போட்டா நம்ம அதை மாதிரி தான் ஓத போறோம். ஆனா அவங்க அதை எட் பண்ணல, அன்றைக்கு எப்படி எழுதினாங்களோ அப்படி எழுதணும், அதுல வந்து நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது. அப்போ பின்னால வந்து அறிவில்லாம நம்ம அப்படி ஒரு காலகட்டத்தில் போகிற டைம்ல எழுத்தர்கள் பிழை விட்டார்கள் சொல்லிடலாமா, இதுதான் பிரச்சனை. அதாவது எழுத்துல பிழை விட்டுட்டாங்க, இந்த இடத்துல அலிஃப் என்ன செஞ்சிருக்கணும் வந்திருக்கணும், அலிஃப இல்லாம என்ன செஞ்சிட்டாங்க எழுதிட்டாங்க. சரி, அலிஃப இல்லாம எழுதிட்டா ஒரு பிரதியில எழுதிட்டாங்க, மறுத்த அடுத்த பிரதியில ஏன் எழுதணும், அதுக்கு அடுத்த பிரதிகள் ஏன் எழுதணும், பல 100 பிரதிகள் எடுத்திருப்பாங்களே அந்த ஒவ்வொரு பிரதிகள்ல ஏன் எழுதணும் அப்படின்னா அது பிழை அல்ல. அது அர்த்தம் என்னன்னா அன்றைக்கு அவர்கள்ட்ட எல்லாருமே அது ஒரு பிழையா கருதல, அந்த முறைமை தான் என்ன செஞ்சது இருந்துச்சு. பிற்காலம் வளர வளர அந்த உச்சரிப்புகளை பிரச்சனை வார சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாங்க, அதாவது தெரியாத மக்கள் ஓதினா அது பிழை விடுவாங்கன்றதுக்காக வேண்டி அந்த அடையாளத்தை சின்னதா போட்டாங்க. அசல் வடிவத்தில் என்ன செய்யல, போடல. ஏன்னா எழுத்து முறை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்பது நோக்கம். அப்ப இது நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவு. அல் குர்ஆனில் சின்ன 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 எழுத்துக்கள் ஆங்காங்க என்ன செய்யும், அதாவது எட்பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம உச்சரிப்பு பாதுகாக்கப்பட்ட அல் குர்ஆன் வந்து ஹிஃபுல்ல எல்லாருடைய என்ன திலம் இருக்குது. அந்த ஓதல்ல யாரும் பிழைவிட போறது இல்லை. நம்ம எழுத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அடையாளங்கள் பிற்காலத்தில் எழுத்து முறையை வாசிக்கிறது என்ன செய்யும், பிந்தி தவறா போயிடும். காலம் போக போக எழுத்து வாசிப்பு என்ன செய்யும், தெரியாம போயிடும். அதுக்காக அந்த அடையாளத்தை என்ன செஞ்சு விட்டார்கள். இது வந்து இதுக்கு சொல்லுவாங்க ஹத்துல் உஸ்மானி அப்படின்னு சொல்லி, உஸ்மானிய எழுத்து முறைமை அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. அல் ஹத் அல் உஸ்மானி, ஹத்தண்டா எழுத்து, அல் ஹத்து அல் உஸ்மானி என்ற உஸ்மானிய எழுத்து முறை என்று அதுக்கு பேர் வச்சாங்க. உஸ்மானிய எழுத்து முறை என்று பேர் வச்சதுக்கான காரணம், உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் அது எந்த முறையில் எழுதப்பட்டுச்சோ அப்படியே அந்த அல் குர்ஆனுடைய எழுத்து முறைமை என்ன செஞ்சது, பாதுகாக்கப்பட்டுச்சு. அதனால இப்ப சாஃப்ட்வேர்களில் சேர்க்கிற சந்தர்ப்பத்திலையும், அதாவது இந்த ஹத்துல் உஸ்மானியையே எட் பண்ணணும் அப்படி என்று சொல்லி எட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர்களில் வந்து இல்லை, அது சாஃப்ட்வேர்ல இருக்குதான் எழுத்து, இதை மட்டும் நம்ம பாதுகாத்தா போதும், சாஃப்ட்வேர்கள்லாம் என்ன செஞ்சிருவோம், வளமையான முறையை கடைபிடிச்சோன்னு கடைபிடித்தவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த எழுத்து முறையெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, லேசுப்படுத்தி குர்ஆன் போட போறேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, போட்டார். அப்படியே குர்ஆன் என்ன செஞ்சார், போட்டார். ஆனால் அது உலமாக்களுடைய வளமைக்கு என்னது, அது பிழையான ஒரு நடைமுறைகள்ல உண்டு. இது நம்ம அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய, இந்த எழுத்து முறையை நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதுதான் இது எங்களை சமுதாயத்துடைய அந்த ஆரம்பகால எழுத்து முறையில நம்ம இன்னமும் உறுதியா இருக்கிறோம், அது பாதுகாப்புக்கு உறுதியா இருக்கிறோம் என்றதுக்கான ஒரு ஆதாரம். இப்ப என்னடா இந்த இந்த ஒரு இதை நம்ம புரிஞ்சிட்டோம் சொன்னா, இந்த எழுத்து முறையெல்லாம் இது பாதுகாக்கப்பட்டீங்கன்னு புரிஞ்சிட்டோம் சொன்னா, பழைய பிரதி ஒன்று இருக்கணுமானு தேட தேவையில்லை. பழைய பிரதி இருக்குது, எல்லாமே பழைய பிரதி தான். கையில பிரிண்ட் பண்ணிக்கிற எல்லாமே என்ன, பழைய பிரதி. ஒன்னும் அதாவது புதிய பிரதி அல்ல, எல்லாமே பழைய எழுத்து முறையில உள்ள பிரதி தான். அதுலேருந்து பார்த்து வேற எழுத்தெல்லாம் என்ன செய்யல, இதுல போடல, உள்ள இதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில குர்ஆனை எழுதிக்கிறாங்க, அது வேற. ஆனால் இன்றைக்கு மக்கள் இருக்கக்கூடிய ஹத்துல் உஸ்மானி அப்படி என்று சொல்றது. அடுத்தது நம்மட கையில் இருக்கக்கூடிய குர்ஆன் வந்து எழுத்து வந்து, அதாவது அச்சுல உள்ள எழுத்து அல்ல, கையால எழுதினது இது. இந்த எழுத்து வந்து கையால எழுதி பிரிண்ட் கொண்டதுதான், சரியா? நீங்க முன்னால வந்து இதுல வந்து இப்ப ஒமான்ல உள்ள குர்ஆன்ல யார் எழுதினு போட்டிருப்பாங்க, சரியா? முன் பக்கத்துல இதுல யார் எழுதினு செஞ்சிருப்பாங்க, குர்ஆன போட்டிருப்பாங்க. அதை அப்படியே அச்சுக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அப்ப இது கையால எழுதின அந்த முறைமையை தான் அப்படியே பிரிண்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கிது, இது வந்திருக்கே தவிர, அதாவது நம்ம நினைச்சிட கூட இது அச்சுடைய எழுத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை வந்து என்ன அச்சு வடிவத்துக்கு கொண்டு வந்து பிரிண்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க, போட்டாங்கன்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதாவது அல் குர்ஆன் அந்த இதுல வந்து அதுக்கு பின்னால, அதாவது இதெல்லாம் ஆரம்பம் முதலாவது நூற்றாண்டு இரண்டாவது நூற்றாண்டு கடையில நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்து அந்த உமையா கிலாபத் இருக்கிற காலப்பகுதியிலேயே என்ன அது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னடா. இப்ப நுக்தா ஓகே, அதுக்கு பின்னால நுக்தாவால வந்து எழுத்தத்தான் நம்ம அடையாளம் கண்டோம். எழுத்துல உச்சரிப்பு என்னதான், இப்ப தப்பத் ஏதா அப்படி தப்பத் அப்படின்றதுல ரெண்டு நுக்தா போட்டாலும் கீழே பாவுக்கு ஒரு நுக்தா மேலுக்கு நுக்தா, எப்படி உச்சரிக்கிற, துப்பத் என்று உச்சரிக்கிறதா, தபத் என்று உச்சரிக்கிறதா, தப்பத் என்று உச்சரிக்க, அப்பயும் வரலையா அது, அப்பயும் அது வரலையா. அப்ப அந்த உச்சரிப்புக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்துகள்ல வந்து இந்த அதாவது ஃபர்ஸ்டுக்கு இருந்துச்சு அந்த உச்சரிப்புக்காக நுக்தா போடுற அடையாளம், இந்த இதோட சேர்த்து நுக்தா உண்டு போடுறது. அப்ப என்ன செஞ்சிடும், இப்போ தாவுக்கு ரெண்டு நுக்தா, இதை ஃபத்ஹாண்டா மேல ஒரு நுக்தா வச்சிருது தூரமா, இது கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால பிற்காலத்தில் அது ஹலீல் இபின் அஹமத் அல் ஃபராஹிதி என்றவர் தான் அப்படி மாற்றம் செஞ்சாருன்னு சொல்றாங்க அல்லாஹ் ஆலம். நமக்கு அது முக்கியம் இல்லை, வரலாறு தெரிஞ்சுக்கொள்வோம். என்னன்னா அதுக்கு பின்னால தாவுக்கு ஒரு ஃபத்ஹா அடையாளம், சரியா? நம்ம ஜவர் ஜேரு பேசுற உருது சிஸ்டத்தில் சொல்லுவோம் ஃபத்ஹா, கஸ்ராண்டா கீழே ஒரு பகுதி விளங்கிட்டா, அது வம்மான்னு சொன்னா ஒரு சின்ன வாவு, லம்மாண்டா சின்ன வாவு தான் அது வம்மா அப்படின்ற அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை செஞ்சாங்க. ஃபத்ஹாண்டா திறத்தல், கஸ்ராண்டா உடைத்தல், வந்த இதை உடைக்கிற, லம்மாண்டா மூடுதல், சரியா? அந்த மாதிரி அடையாளம் வைத்தார்கள். அது வந்து கொஞ்சம் காலம் போற சந்தர்ப்பத்தில் அது மட்டுமல்ல அரபுல, அதாவது தன் தின் துண்ணண்டு வரும். அதுக்கு என்ன செய்யறதுன்னா ரெண்டு விதமான அடையாளத்தை நீங்க குர்ஆன்ல என்ன செய்யலாம் அதுல பார்க்கலாம். ஒன்று நேருக்கு நேர் அடையாளம் இருக்கும், அதாவது தன் அப்படின்றதுக்கு ஃபத்ஹா ரெண்டு போடுவாங்க, அந்த ரெண்டையும் ரெண்டு மாதிரி போடுவாங்க. ஒன்று கொண்டு நேர போட்டால் அது உதாரணமா சிஜிலின் அப்படி என்று நம்ம உதாரணமா தெளிவா சொல்ற மாதிரி இருக்கும். சேர்த்து உச்சரிக்கிறதா இருந்தா, அதாவது நம்ம இதுகாம் பண்ணி அடுத்த சொல்லோட சிஜிலியும் அப்படின்னு உச்சரிக்கிறதா இருந்தா அந்த ஃபத்ஹா இப்படி உடச்சி போடுவாங்க, விளங்கிட்டா? அதாவது ஒன்று போட்டுட்டு அது கொஞ்சம் விட்டு இப்படி போடுவாங்க ஃபத்ஹா தைன், சரியா? இந்த அம்மால என்ன செய்வாங்கன்னா இப்படி ஒரு லம்மா போடுவாங்க, இன்னொரு லம்மாய்க்கு ஒரே மெத்தட்ல ரெண்டு வாவு போடுற மாதிரி இருக்கும். எப்படி நீங்க லம்மா எழுதுனீங்களோ அதே மாதிரி லம்மா போடுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இது கசராலயம் அப்படி வரும், ஃபத்ஹாலயம் அப்படி வரும், தம்மாலயம் அப்படி வரும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த நூனுடைய உச்சரிப்பை வெளிப்படுத்தி சொல்றது, சேர்த்து சொல்றது. இப்ப சிஜ்ஜி உதாரணமா சிஜ்ஜியிலையும் அப்படி சேர்த்து ஓத முடிஞ்சிருக்கிறதுனால அந்த கசரா உடைச்சி போட்டிருப்பாங்க, உண்டு கொஞ்சம் இப்படி போட்டிருப்பாங்க. நீங்க வந்து அந்த எல்லா குர்ஆன்லயும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான்னு தெரியல, ஆனா இதுல அப்படிதான் இருக்குது. நீங்க பாருங்க, அதாவது சூரத்துல் ஃபீல்ல பாருங்க, அது போல மத்த சூறாக்களை எல்லாம் பார்க்கலாம். உதாரணமா நீங்க குறைசி எடுங்களே, ஈலாஃபி குறைசி எடுங்களே. இப்ப நம்ம ஓதினமே அதில் ஈலாஃபி குறைசின்ல பாருங்க, ஈலாஃபி குறைசின் எப்படி இருக்குது? கசரத்தைன் ஒன்று கொண்டு நேர இருக்குது, ஒன்று கொண்டு நேர இருக்கு. அதுக்கு முன்னால் உள்ள சூறால பாருங்க, சூரா ஃபீல்ல மின் சிஜீலின் பாருங்க, தபிலீலின் பாருங்க, ஒன்று கொண்டு கொஞ்சம் உடைச்சிருக்குது. அதாவது ஒரு கசரா எழுதி கொஞ்சம் விட்டு என்ன அடுத்த கசரா இருக்கும் பாத்தீங்களா. அது என்னடா அடுத்ததுல சேர்த்து உச்சரிப்பு ஓதுறதுக்காக, அதாவது தபிலீலியும் அப்படின்ற அந்த இதுகாம் பண்ணி ஓதுறது அதுல அந்த ஒரு அதாவது உண்ணா மறைகிறதுனால, அதாவது அந்த நூன் மறைகிறதுனால உச்சரிப்பு மறைகிறதுனால அப்படி போடுவாங்க. அதே போல சிஜீலின் பாருங்க, சிஜீலின்லயும் அந்த கசரா என்ன செய்யும், ஒரு கசரா எழுதி இன்னும் கொஞ்சம் விட்டு ஒரு கசரா என்ன செய்யும் இருக்கும். சரியா? முஸ்தஃப்ல பாருங்க, குர்ஆன் முஸ்தஃப் வச்சுக்க, எப்பல எடுக்க வேணா முஸ்தஃப்ல மட்டும் பாருங்க. சரியா? ஏன்னா எப்பல கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிக்கலாம். அப்ப சிஜீலின், அப்ப இந்த இடங்கள் எல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, அந்த உச்சரிப்பு வந்து நீங்க உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி உச்சரித்தல், அதை மறைத்து உச்சரித்தல் என்கின்ற அமைப்புல கசரத்தைன இந்த மாதிரி எழுதிருப்பாங்க. லம்மத்தைன என்ன செய்வாங்க, இப்படி ஒரு லம்மா எழுதுவாங்க, உண்டு கொண்டு லம்மா எப்படி என்ன செய்வாங்க எழுதுவாங்க. இந்த அமைப்பை நீங்க என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். அப்போ இது அடையாளத்தை பாருங்க. அதுக்கு பிற்பட்ட காலத்துல தான் சத்தா என்ன செய்யுது, சத்தா வருது. அதாவது தப்ப அப்படி நம்ம இதை உச்சரிச்சிடும், தா எழுதிட்டோம் சரியா, சுக்கூன் ஓகே, அந்த அடையாளம் கூட ஓகே, ஆனா பா ஓகே, இப்பன்னு சொல்றதுக்கு என்ன செய்யறது, அதனால அந்த அடையாளம் சத்துடைய அடையாளம் வந்து அதுக்கு கொஞ்சம் பிற்பட்ட காலத்தில் என்ன செய்து வருது. அப்ப எவ்வளவு அடையாளங்கள் வந்து குர்ஆன்ல நுழைந்ததுக்கான காரணம் என்னென்னா, உச்சரிப்பு எல்லாருக்கும் தெரியும். உலகம் ஃபுல்லா ஹாஃபிதுமார்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இன்னைக்கு 10 வயசு பிள்ளையிலிருந்து 5 வயசு பிள்ளையில இருந்து 100 வயசு ஆள் வரைக்கும் குர்ஆன் மனனம் என்றது உலகத்தில் இந்த வேதம் மாதிரி பாடமாக்கின யாருமே இல்லை. ஆனால் எழுத்து முறையை, பழைய எழுத்து முறையை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்றதுனாலதான் இந்த அடையாளங்கள் வந்துச்சு. இல்லேண்டா, இந்த அடையாளங்கள் இல்லாமலே, அதாவது பல எழுத்து முறைமைகள் இல்லாமலே புதிய ஒரு எழுத்து முறையில் செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம். அந்த எழுத்து முறையை பாதுகாக்கிறதுக்கான நுக்தாக்கள், அதுக்கு பின்னால இந்த எழுத்து அடையாளங்கள், உச்சரிப்பு அடையாளங்கள், இதெல்லாம் என்ன செஞ்சது வந்தது. அடுத்தது இப்ப எப்பயுமே வந்து என்ன நூன் எழுதுறது இருக்குது. இப்ப நம்ம வந்து தன்வீன் அப்படின்னு சொல்லுவோம் தானே, தன்வீன் என்ற அர்த்தம் என்ன, நூனை உச்சரித்தான் என்ற அர்த்தம். தன்வீன்டா நூனை உச்சரித்தான் என்ற அர்த்தம். அப்ப நூனை உச்சரித்தான்டா என்ன செய்யும் வரும் அந்த அடையாள, அந்த நூன் இல்லாம சிஜீல் அதை வந்து நம்ம ரெண்டு கசரா போட்டுட்டு இது நீங்க நூனை உச்சரிங்க அப்படி என்று சொல்றதுதான் அது. இந்த நூன் உச்சரிப்புன்றது தமிழ் மொழியில சொல்றதா விகுதி, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தானே இலக்கணத்துல. அதுல இது வந்து விகுதி என்ற உதாரணமா, அவர் கல் விகுதி சேர்த்தா பன்மைக்கோ அல்லது மரியாதை, அவர் என்றாலே பன்மைதான், கல் வந்து மரியாதைக்கு நம்ம விகுதி சேர்க்கிறோமே அப்படி அந்த விகுதிக்கு சொல்லுவாங்க கல். இது வந்து எல்லா ஊர்லயும் உண்டா, விகுதி இல்லாம பேசுற ஊர்களி இது, விகுதி இல்லாம வந்த, இப்ப எங்கட ஊர்ல வந்த, போன, திண்ட, அப்படி உள்ள வளமை தமிழ்நாட்டில் இருந்த இருக்குமோ தெரியல சரியா, செய்த, இது என்ன விகுதியை காண, செய்தான், வந்தான், போனான், இருந்தான், அப்படி இருந்தா தானே விகுதி இல்லாம, விகுதி இல்லாம முடிகிறது, விகுதி இல்லாம முடிகிறது தமிழ்ல கொச்சை அல்ல, வரலாற்றில் விகுதி இல்லாம முடிஞ்ச எத்தனையோ சொற்கள் என்ன செய்யுது வளமைகள் இருக்குது. இதே மாதிரி அரபு உலகத்திலையும் எழுதுகிற சந்தர்ப்பங்கள்ல இந்த விகுதி இல்லாம பேசுற வளம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது. இந்த இடங்களை எல்லாம் கவனிச்சுத்தான் அல் குர்ஆன் என்ன செஞ்சது இறக்கப்பட்டுச்சு. அல் குர்ஆன் 7 உச்சரிப்பு முறைமைகள்ல இறக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லுவோம், 7 உச்சரிப்பு முறைமைகள்ல இறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 7 உச்சரிப்பு முறைமைகள் என்ன அப்படின்றதுதான் நம்ம அடுத்த தொடர். சரியா? அடுத்த நாளைக்கு நம்ம செய்யறதுல ஏழு உச்சரிப்பு முறைமைகள் என்றால் என்ன என்றதுல நம்ம குர்ஆன்ல அந்த ஏழு உச்சரிப்பு முறைமைகளுக்கு ஏற்ப எப்படி குர்ஆன் என்ன செஞ்சு இறங்கி இருக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும் என்றதை இன்ஷாலா நமக்கு நாளைக்கு அந்த இடத்துல என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி குர்ஆன்ல அடையாளங்கள் சேர்க்கப்பட்டு தான் இந்த அடையாளங்கள் நிறைய அல் குர்ஆன்ல வந்திருக்கு. இப்போ தஜ்வீத் அடையாளங்கள் என்ன செய்யறாங்க சேர்க்கிறாங்க. தஜ்வீத் எப்படி, தஜ்வீதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அப்படின்னு ஒரு ஆள் இப்படி கேட்டார்னீங்களே, தஜ்வீதுக்கு ஆதாரம் அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த அதாவது ஒரு துறை எப்படி வளரும், ஒரு துறையுடைய ஆதாரங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாதனால தஜ்வீதே அப்படின்னு ரசூலாங்க தஜ்வீத் மறுபடியா ஓதினாங்கன்னு ரசூலாங்க ஓதினாங்க எடுத்து உச்சரிப்பை காட்டு. ரசூலாங்க தஜ்வீத் முறைப்படியா ஓதினாங்க ரசூலாங்க இப்படித்தான் ஓதினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், ரெக்கார்டிங்கா வச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இப்படித்தான் ஓதினாங்கன்றதுக்கு நீ ரெக்கார்டிங்கா வச்சுக்கிற என்ன ஆதாரம், எங்கட ஊர் தான் ஆதாரம், எங்கட ஊர்ல அப்படி ஓதுறாங்கன்றதான் ஆதாரம், வேற ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அப்ப அந்த ஊர் மக்கள் அதுக்கு முன்னாள் உள்ள சமுதாயத்தை பார்த்துட்டு செஞ்சாங்க ஓதினாங்க. அவங்க இப்படியே வாழையடி வாழையாக அரபு உலகம் வரைக்கும் உலகம் முழுமையாக இப்படித்தான் உச்சரிக்கிறது என்பது ஒரு சமுதாயம் பொய்யில சேர முடியாது என்பதற்கான ஆதாரம். இதே மெத்தட்ல எல்லா இடத்திலையும் இப்படித்தானே உச்சரிக்கிறாங்க, இதுதான் ஆதாரம். இது ஆதாரம் என்றது அதாவது வாழையடி வாழையாக செய்து வரக்கூடிய ஒரு உச்சரிப்பு முறைமை. சிலதுல வாழையடி வாழையா செஞ்சாலும் பொய்கள் என்ன செய்யலாம், நுழையலாம். ஆனா சவுண்ட்ல வாய்ஸ்ல கற்பிக்கல. ஒரு சாதாரண ஒரு அரபி எடுத்தாலும் அப்படித்தான் உச்சரிக்க போறான், எங்கேயோ உள்ள மூலையில் உள்ளவனும் எழுது படிக்க தெரியாதோ அப்படித்தான் என்ன செய்யறான் உச்சரிக்க போறான்னா, இதுதான் ரசூலாங்க ஓதின முறைமை. அப்ப தஜ்வீத் என்று சொல்றது என்னன்னா குர்ஆன முறைப்படி ஒத்தர் ஓசையோட ஓதுற நேரத்தில் அரபுகள் இயற்கையாக கடைபிடிச்சு வந்த ஒரு வளமை, இயற்கையாக கடைபிடித்து வந்த ஒரு வளமை அது. அதை குர்ஆன் ஓதுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் அதை அழகுற ரசூல் அங்க செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தார்கள். அப்துல்லா பின் மசூத், உபை பின் கஅப் போன்றவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதோடு சேர்ந்து வந்ததுதான் தஜ்வீத். தஜ்வீதுல வந்து எல்லை மீறி போய் உச்சரிப்புகளில் எப்படி கவனம் எடுக்கணும் என்பதில் எல்லை மீறி போறவங்க இருக்கிறாங்க, அதுல சந்தேகம் இல்லை. அதுக்காண்டி தஜ்வீதுன்றது என்ன, அது ஒரு கலை இல்லை, ஒரு துறை இல்லை, என்ன ஆதாரம் என்று கேட்கறது துறைகள் பற்றிய ஒரு அறியாமை, அது வேறொரு அம்சம். சரியா? இப்ப இந்த அடிப்படையில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன அழகுற ஓதுறதுக்காக வேண்டிய என்று சொல்லி நமக்கு பொதுமக்களுக்காக வேண்டியும் நிறைய அடையாளங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, குர்ஆன்ல போட்டிருப்பாங்க. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வக்ஃபுடைய அடையாளங்கள், வக்ஃபுடைய அடையாளங்கள் என்று வக்ஃபுடைய அடையாளங்கள் என்ற நீங்க இந்த குர்ஆன்ல இந்த அதாவது இந்த குர்ஆன்ல கடைசி பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். அதாவது இது போட்டிருப்பாங்களே அட்டவணை போட்டிருப்பாங்களே சூராக்கள் அட்டவணை, அந்த அட்டவணைக்கு முந்தின பக்கத்துக்கு முந்தின பக்கம் லாமண்டு கீழே போட்டிருப்பாங்க பாருங்க, கடைசியிலிருந்து பெற்றவங்க அலாமாத்துல் வக்ஃப் என்றும் வக்ஃபுடைய அடையாளங்கள் இந்த மீம் ஜீம் சிலா கிலா அப்படின்னு அடையாளம் போட்டிருப்பாங்க. அதுக்கு முந்தி இன்னும் கொஞ்சம் பாருங்க அங்க அந்த அதுக்கு அடுத்து அந்த பக்கத்தில் பாருங்க அலாமாத்துல் வக்ஃப் அலாமாத்துல் வக்ஃப் என்று இப்படி இருக்கும். சரியா? இதுல முதலாவது வக்ஃப் என்ற அது அடையாளம் இருக்குதானே அலாமாத்துல் வக்ஃப் என்று சொல்றது. இது முதலாவது நீங்க ஏதாவது என்ன நினைக்கணும்னா இது குர்ஆன் ஓதுற திடீர்னு போய் பார்த்தா என்ன வக்ஃப் அடையாளங்கள் அப்படி என்று யோசிச்சிருவார். வளமையாக குர்ஆன் ஓதுவாங்க தானே, வளமையாக குர்ஆன் ஓதுறதுக்கு சொல்றது தஹ்சீப், அதான் ஹிஸ்பன் சொல்லுவோமே ஹிஸ்ப். அது சம்பந்தமாக நம்ம ஒரு தொடரில் நான் பேசுவேன் சார், சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை பிரிச்சிருந்தாங்க அந்த ஹிஸ்ப். இந்த ஓதுறவங்க வந்து எங்கேயாவது நிறுத்தலாம். குர்ஆன் வசனப்ப நம்ம எப்படி படிச்சுக்கிறோம் 6666 அப்படின்னு, அது சம்பந்தமாகவும் இன்ஷாலங்களை தொடரில் வரும். சரியா? இப்போ 6666 இப்போக்கு நம்ம வச்சுக்கொள்வோம். சரியா? 6666 ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. வசன அடையாளங்கள் வந்து ஒரு மெத்தடில் போட்டிருப்பாங்க, அது சும்மா ஒரு ரவுண்டு போட்டு போடலாம், அது ஒரு மெத்தடில் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த வசன அடையாளங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கவுண்டிங்க்கு ஆதாரம் விளங்கிட்டா அரபு அரசாங்கம் வந்து கவுண்ட் பண்ணி போடுறதில்ல, அது வந்து ஆரம்ப காலத்திலிருந்து என்றதும் ஒரு அடையாளம். இந்த வசன அடையாளங்களில் அதாவது எப்படி நம்ம எட் பண்ணி நம்பர்கள்லாம் எட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நிறுத்துறதுன்ற இல்லையே. மனிதன் வந்து சஃபீர், மனிதனுடைய மூச்சால தான் சவுண்ட் வருது உலகத்திலே. என்னது எல்முசவுத், இந்த சவுண்ட் வாரது அப்படி என்று சொல்றது எப்படி, வெறும் காத்து தான் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது, இந்த நெஞ்சில் வரக்கூடிய காத்து, காத்து தான் சவுண்டு. காத்து அப்செட் ஆயிடுச்சுன்னா சவுண்ட் என்ன செய்யுது போயின்னு அர்த்தம். அதை வந்து கட் பண்ணா சவுண்ட் வரும், முதலாக கட் பண்ணும் இங்க இது சொன்ன இது ஒரு சவுண்ட், நீங்க காத்தை கட் பண்ணீங்கன்னா சவுண்டு, அது அடுத்தது இங்க அடித்தொழில் அப்படின்னு சொன்னா சவுண்டு சவுண்டு. இதை வச்சுதான் அந்த இது செய்வாங்களே புல்லாங்குழல், புல்லாங்குழல் என்ன ஹந்தசா அதனுடைய இந்த பொறியியல் காரணம் என்ன, சவுண்டை கட் பண்ணா என்ன செய்யும், அந்த வார காத்தை கட் பண்ண கட் பண்ண ஓசை என்ன செய்யும் வரும். அதே போல இங்கிருந்து வார ஓசையை கட் பண்ண கட் பண்ண அதை காத்தை கட் பண்ண என்ன செய்யும், காத்தில்லாட்டி ஓசை என்னது இல்லை அப்படின்னு இருந்தது. காத்து இல்லாம போனா ஓசை இல்லைன்னு இருந்தது. அதான் சவுண்டுக்குரிய சிம்பிளான அடையாளம். அப்ப இந்த இந்த சவுண்டு மனிதனுக்கு முழுசா வருமா? குர்ஆன் ஓதுகளை யாராவது அட்டி மூச்சை இழுத்து வச்சு குர்ஆன் ஓதுறதா? இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதிட்டு போவோம், இழுத்து வச்சு ஓதுறது இல்ல. அப்ப எங்கெங்க நிறுத்தின இடத்துல நமக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். அது பெரிய விளக்கம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த இடத்துக்கு ஆவேண்டி இங்க நிறுத்திடாதீங்க, இங்க நிறுத்தலாம், இங்க நிறுத்தக்கூடாது, இங்க நிறுத்தாம இருக்கிறது நல்லது, இங்க நிறுத்துறது நல்லது. அதுதான் அலாமத்துல் வக்ஃப். வளமையா ஓதிட்டு போற டைம்ல வசனத்துல நீங்க நிறுத்தினா அது வேற அம்சம், வசனத்தில் அதை நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னா வேறொரு அம்சம். ஆனால் இங்கே நிறுத்துற நல்லது, நிறுத்தாத நல்லது, இப்படி என்ற சப்ஜெக்டை அடையாளப்படுத்துறதா வக்ஃப். வக்ஃப்ண்டா என்ன? நிறுத்துங்க. அப்போ அந்த வக்ஃப் என்ன? வக்ஃப் செஞ்சார், அதான் நிறுத்துறது. அல்லாஹுக்காக வேண்டி நிறுத்தியாச்சுன்னு அர்த்தம். நம்மளோட சொந்த என்ன பயன்பாடுகள் இல்லாமல் இது அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தா, அதான் வக்ஃப். அதோட பண்மை தான் அவுகாஃப், அதோட பண்மை தான் அவுகாஃப். அதே மாதிரி இதுவும் வக்ஃப், நிறுத்துறது அப்படின்ற அர்த்தம். இப்போ இதில் பாருங்க, அதாவது அலாமாத்துல் வக்ஃப்ல இந்த மீம் அடையாளம் வந்தால், இது நான் உதாரணங்கள் சொல்லலை, நீங்க பாத்துக்கலாம். மீம் அடையாளம் வந்தீங்க அப்படி என்று சொன்னால் நீங்க கட்டாயம் அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? நிறுத்திடணும். அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? மீம் அடையாளம் வந்தா நிறுத்துங்க அப்படி என்று அது அடையாளம். ஜீம் அடையாளம் எங்கேயாவது வந்துச்சு அப்படி என்று சொன்னால் இதுல என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன? இதுல பாருங்க, நான் சொல்லி முடிச்சு சொல்றேன். அதாவது நீங்க நிறுத்துறதும் சமம், நிறுத்தாம வைக்கிறதும் சமம். ஜாயிஸ் அந்த ஜாயிஸ்னா நீங்க நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை, நிறுத்தாவிட்டால் என்னது பிரச்சனை இல்லை அப்படி என்பதற்காகத்தான் இந்த என்னது ஜீம் போட்டிக்கிறான். நிறுத்தவும் பிரச்சனை, நிறுத்தாம உங்களுக்கு கருத்து விளங்கி ஓதுறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நிறுத்தினா சிக்கலாகுமா, நிறுத்தாட்டி சிக்கலாகுமா. புதமா ஜஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹு தாலா அவர்களது ஒளியை போக்கிவிட்டான் என்று வருது. இது ஒரு ஆள் ஜஹபல்லான்னு நிறுத்தினார்னுங்களே, அல்லாஹ் போனான் அர்த்தமாயிரும். ஜஹபல்லாண்டா அல்லாஹ் போனாண்டு என்ன செஞ்சிரு அர்த்தமாகிரு. அப்ப அந்த கருத்துல ஓதுறவருக்கு இது கன்ஃபார்மா இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாதுன்னு என்ன செய்யும் விளங்கும், சரியா? அப்போ அதனாலதான் அந்த இடத்துல தஹபல்லாஹு பினூரிஹிம் தான் நீங்க என்ன செய்யும், நிறுத்தணும். நம்மளே புரிஞ்சுக்கொள்வோம். அப்போ இது எல்லாரும் புரியலாமா? இயலாது. அப்ப அதனால வந்து அந்த அடையாளம். அடுத்த சிலா அப்படின்னு இருக்குது, இது வாசிக்கணும் சிலாண்டு தான். அந்த சாது லாம் யாமரி சிலி அப்படின்னு இல்ல, சிலா அப்படின்னு வாசிக்கணும். அது என்ன அடையாளம் என்று சொன்னா, சேர்க்கிறது சிறந்தது, நிறுத்தாம போறது சிறந்தது, நிறுத்தினா பரவாயில்லை. இந்த கிலா அப்படி என்று சொன்னா நிறுத்துறது என்ன சிறந்தது, ஆனா நீங்க சேர்த்தால் அது என்ன பரவாயில்லை. அதாவது இந்த அதாவது இதுல வந்து இப்ப சிலா அப்படி என்று சொல்றது சேர்க்கிறது சிறந்தது, அடுத்தது இதுல வந்து நிறுத்துறது என்னது சிறந்தது. அடுத்து பாருங்க மூணு நுக்தா, இது நம்ம நிறைய கண்டிக்க மாட்டீங்க, சரியா? அது கீழே மூணு நுக்தா போட்டுக்கிறாங்க, அது சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க. இப்ப உதாரணமா இதுல போட்டிருக்கலாம், அதாவது எனக்கு சூரத்துல் பக்கரா எடுங்க முதலாவது பக்கத்தை, அது பாருங்க கடைசியில மூணு நுக்தா போட்டிக்கிறாங்க, ரெண்டு அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹில பாருங்க, இருக்குதா? மூணு நுக்தா மேலுக்கு இருக்குது, லா ரைப ஃபீஹில மேலுக்கு மூணு நுக்தாக்கி. அதாவது ரெண்டுல ஒரு இடத்துல நீங்க நிறுத்தலாம், ரெண்டு இடத்துல நிறுத்த கூடாதுன்ற அர்த்தம், சரியா? லா ரைப ஓகே, ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் நீங்க ஓதிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அல்லது லா ரைப ஃபீஹின்னு நிப்பட்டுங்க, ஹுதல்லில் முத்தகீன் ஓதிட்டு போனா பிரச்சனை இல்லை. லா ரைப ஃபீஹி ஹுதல் இப்படி ஓதிடுவானா அப்படி என்ற அடையாளம் தான் அது. ரெண்டுல ஒரு இடத்துல நீங்க என்ன செய்யலாம், நிறுத்திக்கலாம். மற்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து இந்த மாதிரி உண்டு லாரைப இடத்துல நிறுத்துங்க, அல்லது லாரைப ஃபீஹின் என்ன செய்யுங்க நிறுத்துங்க இடத்துக்கான அடையாளம். இதுல லா அடையாளம் போடல பாருங்க, லா நிறுத்த வேண்டாம், அதை கட்டாயம் நிறுத்தணும்ன்றது என்ன, அதாவது மீம் கட்டாயம் நிறுத்தணும்ன்றது மீம். ஆனா இப்ப வந்து இதுல லா அடையாளம் போடல, நிறுத்த வேண்டாம். ஆனா நம்ம பாகிஸ்தான் இந்தியா குர்ஆன்ல அந்த லா அடையாளம் இருக்கும். இது சவுதியுடைய குர்ஆன்ல ஆரம்பத்தில் இருந்துச்சு, இந்த குர்ஆன்ல எப்படியோ தெரியல, சரியா? ஆரம்பத்தில் இருந்துச்சு இந்த லா அடையாளம், அதை எடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது என்ன காரணம் என்று சொன்னா, அது வந்து சில நேரத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறுத்தி நிறுத்தி வசனத்தை ஓதுவாங்கன்றதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தத்தை பார்த்து அதை முழுசா நிறுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. ரசூலாங்க நிறுத்தி ஓதின இடங்கள் வந்து முழுமையான அர்த்தம் வராத இடங்களை ரசூலாங்க நிறுத்தி ஓதிக்கிறாங்க அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா, இத ஷம்சு குவ்விரத், அதுல லா வந்திருக்கும், சரியா? சில குர்ஆன்கள்ல இருக்கலாம், இதுல எப்படி தெரியல. அதாவது இதுல இருக்காது. இப்ப நாம பாத்துட்டீங்க அந்த குர்ஆன்ல இருக்காது, இதெல்லாம் இல்ல. அதாவது லா போட்டா என்னன்னா அந்த இடத்துல நிறுத்தாதீங்க, அதுக்கு அரபு இலக்கண விதிப்படி அது வந்திருக்கு. விளங்கிட்டா? அதான் உதாரணம் தமிழ்ல சொன்னீங்களே, வேகமாக பாடசாலைக்கு வந்து கொண்டிருந்த முஹம்மது என்றா உங்களுக்கு விளங்க வசனம் முடியல. என்ன நடந்தது? முஹம்மது என்னது நல்லா படிக்கக்கூடியவன் அப்படின்னு முடிஞ்சாதானே அது. அப்ப வேகமாக பாடசாலைக்கு வந்து கொண்டிருந்த முகமதில் லா போட்டிருப்பாங்க, அந்த வசனம் முடிஞ்சிருக்கும் அரபுல, இங்க குர்ஆன்ல முடிஞ்சிருக்கும். இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா லா போட்டிருப்பாங்க, நிறுத்தாதீங்க. என்ன காரணம்? அவருடைய அர்த்தம் என்ன செய்யல, என்ன முழுமையாகல என்று லா போட்டு என்ன இந்த இடத்துல நிறுத்தாங்க, இந்த இடத்துல நிறுத்தாங்கன்னு அந்த லா வந்திருக்கும். இது வந்து ஆக பிற்பட்ட காலத்துல போடப்பட்டதுதான் இந்த லா. தஜ்வீத் அடையாளங்கள் எல்லாம் வந்து பிற்பட்ட காலத்துல போடப்பட்டது. அப்ப இது லா வந்து தஜ்வீத் அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த லா வந்து தஜ்வீத் அடையாளத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால பிற்காலத்தில் அந்த லாவை என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த லாவை எடுத்து அது இதசம்சு குவிரத்தில் போட்டிருந்தாங்க, இதசம்சு குவிரத் அங்கீங்களா. அதே போல இப்ப இதுல இல்ல, எடுத்துட்டாங்கிறதுனால. ஆனா நீங்க சில குர்ஆன்களில் பார்க்கலாம் அந்த லா அடையாளம் இருக்கு. இங்க நிறுத்தி என்ன செய்ய, நிறுத்த வேண்டாம் இடத்துக்காக போட்டிருப்பாங்க. இப்ப அந்த லாவை என்ன செஞ்சிட்டாங்க, பல குர்ஆன்கள் இது எடுத்துட்டாங்க. இதை யாராவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க, குர்ஆன்ல மாற்றம் செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கன்னு அறகுறையா என்ன எடுத்துடாம நம்ம இவ்வளவு நேரமும் சொல்லி கண்டிக்கிறது, உச்சரிப்பு பாதுகாக்கப்பட்டிருக்குது, எழுத்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. மக்களுக்கு இந்த இடத்துல நிறுத்துறது, இந்த இடத்து அதாவது உச்சரிப்புக்கு இந்த அடையாளத்தை போடுவோமா வானமா, அவங்களாம் விளங்கி கல்லட்டுமா என்றதோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான். மற்றபடி எழுத்துலையோ இதுலயோ எந்த மாற்றமும் என்ன அதுல இல்ல. நாங்க இந்த மக்களுக்கு இவ்வளவு இன்னும் வசதி செஞ்சு கொடுப்போமா வேண்டாமா என்றதோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன, அலாமாத்துல் வக்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம். அப்ப இது நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். அடுத்ததாக அதாவது நிறுத்தக்கூடிய நாம் வளமையா குர்ஆன் ஓதுறவங்களுக்கு அது தேவைப்படும். இங்க நிறுத்தலாமா, இந்த அடையாளத்தை பார்த்து கொஞ்சம் நாள் அடையாளம் தானே பழகிட்டோம்னா சரியா சிலாண்டான்றது, கிலான் சிலாண்டா சேர்க்கறது நல்லது, கிலான் காஃப் வந்தா நிறுத்துறது நல்லது, இந்த இடத்துல மீம் வந்தா கட்டாயம் நிறுத்தணும், லாண்டு சொன்னா லா சில குர்ஆன் அடையாளங்கள் லாண்டை நிறுத்தக்கூடாதுன்றது அது ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது இந்த மூணு நுக்தா வந்திருக்கு. இப்படி நம்ம ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடலாம், இது வந்துடலாம். அடுத்தது இந்த சீன், சாதுக்கு மேல சீன் போட்டிருப்பாங்க, சாதுக்கு மேல சில இடங்கள்ல சீன் போட்டிருப்பாங்க. உதாரணமா சூரா பக்கரால 245, சூரா பக்கரால வந்து 245 நீங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அதாவது இந்த யப் சுத்து என்று பாருங்க, சாது சூரா பக்ரா 245 வ யப் சுத்து வ இலைஹி துர்ஜவுன். 245 எடுத்தீங்களா, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அதாஃபன் கதீரா வல்லாஹு. இப்ப பாருங்க இல்ல ஜீம் இருக்குது அந்த இடத்துல, வணங்கிட்டா கதீரா. அப்ப இந்த இடத்துல என்ன ஜாயிஸ், நீங்க சேர்க்கலாம் நிறுத்தலாம் சரியா. வல்லாஹு யக்பிலு வ யப் சுத்து, அந்த சாதுக்கு மேல என்ன சீன் இருக்குது. இதை சிலர் வந்து என்னது எழுத்தர்கள் பிழை விட்டுட்டாங்க, அரபுல சீன் மட்டும்தான் அகராதியில இருக்குது, அரபுல சீன் மட்டும்தான் அகராதியில இருக்குது, சாது அகராதியில இல்ல அப்படின்னு சொல்லி. குர்ஆனுடைய இது வந்து ஓசையும் பாதுகாக்கப்பட்ட எழுத்து முறை, ஓசையும் பாதுகாக்கப்பட்ட எழுத்து முறை. அதனால சில இடங்கள்ல அந்த தமிழ் சொல்லுக்கே உதாரணமா அந்த அப்படி ஒரு சொல்லு இல்லாது விட்டாலும் உச்சரிப்புக்காக தமிழ் ஒரு சொல்ல நம்ம எழுதினோம்டா எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதப்பட்டதான் இது. இந்த யபுசுத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேலுக்கு ஒரு சீன் போட்டிருப்பாங்க. இந்த எபுசுத்துல சீன் போட்டிருந்தா மேலுக்கு நம்ம ஓதுற கிராத்து முறை இருக்குது, நம்ம ஓதுற கிராத்து முறைக்கு சொல்லுவாங்க ஹஃப்ஸுடைய கிராத். எப்படி ஹஃப்ஸுடைய கிராத், என்ன ஹஃப்ஸ் ரசூலுல்லாஹ் கிராத் தானே போகுதுன்னு சொன்னீங்க, தெரியும் ஹஃப்ஸுடைய கிராத், அதை நம்ம சில பார்ப்போம் சரியா. ஹஃப்ஸுடைய கிராத்து தான் நம்ம ஓதக்கூடிய முறை. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏழு கிராத்து முறைக்குன்னு சொன்னேன், 10 முறைகள் இருக்குது, ஏழு முறைக்கு 10 முறைமைகள் இருக்கு. அதுல எல்லாருமே இந்த அதாவது எபு சுத்துன்னு வார இடத்துல எபு சுத்துவன்னு ஓதலாம், எபு சுத்துவன்னு சீன் போட்டு என்ன செய்யலாம் ஓதலாம், எபு சுத்துவன்னு ஓதலாம், எபு சுத்துவன்னு ஓதலாம். அடுத்தது நான் சொல்லக்கூடிய மூணு வசனத்திலையுமே, இன்னும் ஒரு மூணு வசனம் சொல்லுவேன், இந்த மூணு வசனத்திலையும் நீங்க சீனும் போட்டு உச்சரிக்கலாம், சாது போட்டு என்ன செய்யலாம், எபு சுத்து எபு சுத்து. அடுத்தது என்ன, அதாவது பஸ்தா பஸ்தா, சரி சீனும் போடலாம் சாதும் போட்டுக்கலாம். அதே போல முசைத்திரூன் முசைத்திரூன், சாது கிராத்துகள்லையும் நம்ம ஓதக்கூடிய ஹஃப்ஸுடைய கிராத்து முறைமை இருக்குதே, நம்ம ஹஃப்ஸுடைய கிராத்து முறையில ஓதுனோம், ரசூலுல்லாஹ் ஓதின முறைகள்ல அதுவும் உண்டு. இந்த கிராத்து முறையில தான் இந்த அடையாளம். ஏன்னா இந்த முஸ்ஹாஃப் எல்லாம் ஹஃப்ஸ் அண்ட் ஆசிம் தான் இருக்கு. இந்த முஸ்ஹாஃப் எல்லாம் வந்து ஹஃப்ஸுடைய கிராத்து தான் இதுல போட்டிருப்பாங்க முன்னு காலையில. இதுல எல்லாமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எபுசுத்துக்கு மேல சீன் வந்துச்சேன்னு சொன்னா நீங்க அப்ப சாதா அதை வந்து சாதா ஓத கூடாது, சீனா ஓதனும். மேலுக்கு சீன் வந்தா எபு சுத்து சீன் எபு சுத்து சாதா ஓத கூடாது. அப்ப நல்ல முறையில புரிஞ்சுக்கணும், ஹஃப்ஸுடைய கிராத்து முறை மேல ஓதுற சந்தர்ப்பத்தில் நீங்க அது ஹஃப்ஸுடைய கிராத்தை தான் முழுமையா கடைபிடிச்சு ஓதணும்டா எபு சுத்து. மற்றபடி நீங்க எந்த கிராத்தையும் கடைபிடிச்சு ஓதுறதாக இருந்த அந்த இடத்துல சீனா ஓதினாலும் பிரச்சனை இல்லை, சாது ஓதினாலும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப அடுத்தது இருங்க, சூரா ஆராஃப் 69, சூரா ஆராஃப் 69 அதுல பாருங்க 69 வசனத்துல, அதாவது குரானை அப்பசரமா ஒரு சூரத்தை எப்படி எடுத்துக்கிறது ஒரு பயிற்சி, சரியா? இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் வரைக்கும் பாப்போம், சரியா? அப்போ இதுல வந்து அஅராஃப் 69 அந்த 69 பாருங்க, பஸ்தாண்ட ஒரு சொல்லு வரும், இல்லாட்டி குறிச்சு வச்சுக்கோங்க, சரியா? பிறகு பாத்துக்கலாம். பஸ்தாண்ட ஒரு சொல்லு வரும், வசாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தாண்ட், அதுக்கு மேல பாருங்க சீன் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சீன் என்ன அப்படின்னா, இங்கேயும் மேலுக்கு சீன் வந்தா என்ன, அதாவது சீன் தான் உச்சரிக்கணும், பஸ் தான் தான் உச்சரிக்கணும். யாருடைய கிராத் அடிப்படையில், ஹஃப்ஸுடைய கிராத்து முறைமையில நீங்க என்ன செய்யணும், சீன் தான் உச்சரிக்கணும். மற்றபடி மற்ற கிராத்து முறைகள் நீங்க ஓத போறீங்கடா, சீனும் ஓகே சாதும் ஓகே. ஆனா நம்ம ஓதிட்டிருக்கிறது ஹஃப்ஸுடைய கிராத் முறை, அதனால அதாவது நம்ம பஸ்தா சீன் தான் உச்சரிக்கணும். சூரா தூர் 37 அடுத்து எடுங்க, சூரா தூர் 37 ஏன்னா அடையாளப்படுத்துறா இந்த நாலு தான் இருக்குது, அடையாளப்படுத்து. சூரா தூர்ல 37வது வத்தூர் வகிதாபி மஸ்தூர், இந்த தூர் எடுங்க. இதுல 37வது வசனத்துல அம் இந்தஹும் கஸாயினு ரப்பிக் அம் ஹுமுல் முஸைதிரூன் என்றிருக்கும். சூரா தூர் 37 அவங்களுக்கு அந்த அத்தியாயத்தில் நம்பர் சொன்னா லேசாயிருங்க. சரி சரி, எடுத்துட்டீங்களா? 37 சூரா தூர் வந்து 37 37 பாருங்க, 52 அதுல பாருங்க, முசைத்திரூன்ல சாது எங்க இருக்குது, கீழே இருக்குது. இப்படி சீன் அதா சாரி சீன் சீன் கீழே இருக்கு. சீன் அப்படி கீழே வந்தால் அந்த இடத்துல வந்து அர்த்தம் சாத நீங்க ஓதுறது அவுடா அப்படின்ற அடையாளத்தை பத்தி அதா போட்டிருப்பாங்க. அதாவது அதாவது சாத ஓதுறது வந்து உங்களுக்கு அவுலா அப்படின்ற அர்த்தம். இதுல சாது வந்து அவுலானா மிகவும் அதாவது பொருத்தமானது, அதை ஓதுற முறையில நீங்க இது அதிகமா அதில் ஓதணும். உதாரணமா முசைத்திரூன்ல சீனை ஓதலாம் பிழை இல்ல, சாது அதிகம், அதாவது அம் ஹுமுல் முசைத்திரூன், அதுதான் அதாவது சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் மந்திரத்தில் முசைத்திரூன் என்றும் ஓதலாம். கீழே போட்டா மேல போட்டா ஹஃப்ஸுடைய அமைப்புல சாது மட்டும்தான், கீழே போட்டீங்கன்னு சொன்னா ஓதலாம், ஆனா சாதுதான் என்னது அப்பயுமே சிறப்பு. இது ரெண்டு இடங்கள்லையும் அந்த மத்தக்கிராத்துல நீங்க சீன் ஓதினாலும் சரி சாது ஓதினாலும் சரி, இப்ப உங்க மனசுல என்னோட அந்த மத்த கிராத்து கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க, அப்ப மேலுக்கு சீன் போட்டோம்னா சீன் தான், கீழே சீன் போட்டோம்னா அந்த இடத்துல என்னது சாது தான், சாது தான் சிறப்பு, சீனும் ஓதலாம். சூரா காசியா 22 எடுங்க பாருங்க, இதெல்லாம் சேமான இடங்கள். சூரா காசியா ஹல்லா தாக்க ஹதீசுல் காசியா உஜூஹு யௌமஇதின் காசியா, நம்ம ஜும்மால ஓதக்கூடியது முதலாம் ஜூஸ்ல வரும். அதுல பாருங்க, லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், அதுல அடையாளமே இல்ல. ஆமா சரியா, சூரா காசியா 22 நம்ம வளமையா ஜும்மா ஓதுவாங்க, லஸ்த அலைஹிம் பிமு ஸைத்திர். அதுல வந்து ஹஃப்ஸ் வந்து சாது மட்டும்தான் என்ன செஞ்சாரு, ஓதினாரு. அதனால சீன் அடையாளம் என்னதுல இல்ல. இது மாதிரி நாலு எழுத்து தான் இருக்கு, அதனாலதான் நாளை எடுத்தேன். இதுல அடையாளமே இருக்காது. அந்த சீன் சாதுக்கு மேல சீன் போட்டிருந்த ஒரு அடையாளம், கீழே சீன் போட்டிருந்த ஒரு அடையாளம், இப்ப நம்ம சொல்லிட்டோம். இங்க சீனே இல்ல, ஆனா இந்த நாலு சொற்கள் குரான்ல வரக்கூடிய இந்த நாலு இடத்துல தான் வரும். இந்த இடத்துல ஹஃப்ஸ் வந்து சாது மட்டும்தான் ஓதினதுனால அந்த இடத்த அப்படியே என்ன செஞ்சாங்க, அடையாளம் போடாம விட்டாங்க. எழுத்து பிள்ளையா இந்தா, இந்த சீன் வந்து இந்த இடத்துலயும் வரணுமா இல்லையா, இந்த சீன் வந்து இந்த இடத்துலயும் வரணும். இது சாது சீன் அந்த இடத்துல போடல அடையாளம். அப்படின்னா குரானுடைய கராத்து முறைமையில உள்ள ஒரு சப்ஜெக்ட் இது. இங்க பிமு சைத்தீர் மட்டும்தான் ஹஃப்ஸ் ஓதினாரு. இதுல நீங்க மத்த கிராத்து அடிப்படையில் ஓதுறண்டா, இங்கேயும் சீனும் சீனும் போடலாம், சாதும் என்ன செய்யலாம் போடலாம். ஹஸ்துடைய அமைப்புல முசைத்தீர் சாது மட்டும்தான். இது நாலு இடங்கள். அடுத்ததாக இது சீன் வந்து அடையாளம் எங்க வந்திருக்கு, அந்த எழுத்துக்கு மேல. சில இடங்களை நீங்க பார்க்கலாம்டா, இது ஒரு சைடு. சில இடங்களை நீங்க பார்க்கலாம்டா, எழுத்துக்கு மேல இல்லாம, அதாவது அந்த அந்த எழுத்துக்கு மேல ரெண்டு எழுத்துக்கு இடையில மாதிரி சீன் அடையாளம் போட்டிருப்பாங்க. நான் ஒரே ஒரு இடத்தை மட்டும் அதுல சுட்டி காட்டுறேன். அதாவது சூரா கியாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா எடுங்க. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, அதுல அது எத்தனை சூரத்துன்னு சொல்லிருங்க. 75 எடுத்துறீங்களா, 75 27 வசனத்தை எடுங்க. சூரா கியாமால 27 வக்கீல மன்றா, அதுக்கு மேல சீன் அடையாளம் இருக்குதா? சரி, இந்த மாதிரி குர்ஆன்ல சில இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஒரு 4-5 இடங்கள்ல வந்து இந்த அடையாளம் வரும். இப்ப நம்ம சாதுக்கு மேல சீன் வந்து அது அசில் சீன், உச்சரிப்பிட அடையாளத்தை சொல்றதுக்கு இல்ல. அப்படின்னா என்ன, இந்த இடத்துல நீங்க சீனா ஓதுங்க அல்லது சாதா ஓதுங்கன்றதுக்கு வந்த எழுத்தது, அது எழுத்து. இந்த இடத்துல அதுக்கு உச்சரிக்கிறதுக்கு வரல, சுகூத் சக்தா, கொஞ்சம் சைலண்டா கண்டினியூ பண்ணுங்க, கொஞ்சம் சைலண்டாக்கி கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்கு வந்தது இது. சரியா, உதாரணமா வகீல மன் ராக், மன் ராக்னு போகாம மர் ராக்னு போயிடாம வகீல மன் ராக் அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி போறது. வகீல மன் என்ன காரணம், அர்த்தங்கள் வேற வேற அர்த்தங்கள். அதே போல நீங்க வளமையாக சூரத்துல் கஃப் இவஜன் வரும், புரியுதானே. அன்சல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்சல அலா அப்தில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜன் கய்யிமன். சரியா, இவஜன் அதாவது தனது அடியார் மீது வேதத்தை இறக்கி அதில் வளைவை என்னது, அத வளைவில்லாத வேதத்தை இறக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கய்யிமன் என்றா ஸ்ட்ராங்கான பலமான அர்த்தம். நீங்க இவஜன் கய்யிமன் என்றா ஸ்ட்ராங்கான வளைவை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஆயிரும். இந்த குர்ஆன்ல இவஜன் வளைவை, அதாவது வளைவில்லாத ஒரு வேதத்தை ஏற்படுத்திய அதாவது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே போல அந்த வேதம் கையிமன் ஸ்ட்ராங் ஆனது பலமானது அப்படின்னு வரும். இவஜன் கையிமன் அதை சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா பலமான அதாவது வளைவன் வந்துடும். என்ன அர்த்தம் வந்துடும், பலமா. அதனால இவஜன் கையிமன் கொஞ்சம் அந்த இடத்துல நிறுத்தி அது ஓதரும். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி ஓதுறதுக்காக அந்த இடத்துல சீன் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அந்த மேலுக்குரிய சீனுக்கு அர்த்தம் சக்த், கொஞ்சம் நின்றுவது. வகையில மன் ராக் அப்படின்னு, வகையில மன் ராக் அப்படின்னு செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது மன் ராக்னு வராது, உச்சரிக்கோல் எப்படி வரும்னா தஜ்வீத் படிச்சவங்களுக்கு தெரியும், வகையில மர் ராக்னு அதுல போயிரும், நூன் வந்து அதோட சேர்ந்து என்னது வகையில மர் ராக் அப்படின்னு போயிரும். அப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. வக்குர் ரப்பி என்று ஓதுறோமே, வக்குர் ரப்பி, சரியா, ஜித்னி இல்மா. இந்த இடத்துல வர மாதிரி இதுல வந்துடும். இந்த இடத்துல மன் ராக், மன் நிறுத்தி சக்தா கொஞ்சம் அமைதியோட காட்டி போக்குவதற்கான இடங்கள். இறுதியாக அதாவது குர்ஆனுடைய அடையாளங்கள் என்று நிறைய உண்டு, நாம் மிக பிரதானமான அடையாளங்களில் தான் இதை போடுறேன். இறுதியாக நீங்க பார்க்கலாம் என்றா, அதாவது குர்ஆன்ல ஏழு அலிஃபுகள், அலிஃபாத்து சபான்னு சொல்லுவாங்க, ஏழு அலிஃபுகள் வரும். அது நீங்க வளமையான பாக்குற அலிஃபு டிஃபரெண்ட் ஒன்று இருக்கும். அதுல அந்த வசனங்களை நான் சொல்லிடுறேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா ஒன்று என்ன, நம்ம சரியா அஞ்சரைக்கே முடிச்சிடணும். சூரா கஹஃப் வழங்கிட்டா, சூரா கஹஃப் 38, அதுல வந்து ஒரு அலிஃப் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நீங்க நிறுத்தினீங்கன்னா சேர்த்து ஓதுற டைம்ல லாகின்னஹு வல்லாஹு ரப்பி என்று தான் என்ன செய்யணும். சேர்த்து ஓதுற டைம்ல அந்த அலிஃப் என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்க கூடாது. சூராக்காக 38, ஆனா அலிஃப் இருக்கும் அங்க. சேர்த்து ஓதுற டைம்ல அந்த அலிஃப் என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்க கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும், அரபுல அனன்னு எழுதினா எப்படி எழுதுவோம், அன எழுதுற டைம்ல அரபுல எழுதுறவங்களுக்கு தெரியும், அன நூன் போட்டு அலிஃப் ஒன்று இருக்கும் நூனோட. ஆனா அந்த அலிஃப் என்ன செய்ய மாட்டோம், நம்ம உச்சரிக்க மாட்டோம். அது சேர்க்கிற டைம்ல உச்சரிக்கிறது இல்லை, சேர்க்கிற டைம்ல உச்சரி, அதான் மத்த சொல்லோட சேர்க்கிற டைம்ல என்ன அடுத்த சொல்லோட லாகின்ன ஹூ அல்லாஹு ரப்பி என்று சேர்த்து ஓதிட்டு போறோமே அப்ப அது உச்சரிக்கிறது இல்லை. ஆனா நிறுத்தினமண்டா லாகின்னா அப்படின்னு நிறுத்தி நிறுத்துற இடங்கள் வருமே, நம்மளா நிறுத்திடுவோம் அந்த இடத்துல. நிறுத்திட்டோம்னா லாகின்னான்னு தான் என்ன செய்யணும், நிறுத்தணும். அடுத்தது அதாவது சூரத்துல் அஹ்சாப்ல பாருங்க, 10வது வசனம், 66வது வசனம், 67வது வசனம், மூணுமே சூரத்துல் அஹ்சாப். சரியா என்ன, 10வது வசனம், 66வது வசனம், 67வது வசனம். அதுல நீங்க பார்க்கலாம், வதுன்னூன பில்லாஹி துனூனா அப்படின்னு இருக்கும். வதுன்னூன பில்லாஹி துனூனாண்டு சேர்த்து ஓதினா அந்த துனூனாண்டு நிறுத்தக்கூடாது, அந்த அலிஃப் இல்லாம உச்சரிச்சுட்டு போயிடணும். சேர்க்காம போதுனா துனூனா என்ன செய்யணும், நிறுத்தணும். அந்த அலிஃப் அதுல இருக்கும், அதனால ஒரு அடையாளம் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. மேலுக்கு ஒரு சின்ன வட்டமான ஒரு அடையாளம் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இந்த வட்டமான அடையாளங்கள் பல விதமா வரும், ஒன்று நீட்ட அடையாளம், ஒன்று ரவுண்ட் அடையாளம், அப்படியெல்லாம் என்ன செய்யும் அதுல வரும். ரைட், எப்படியோ அந்த இடத்துல நீங்க அந்த அலிஃபுக்கு மேல ஒரு அடையாளத்தை கண்டுட்டீங்கன்னா அது புரிஞ்சு, கொஞ்சம் நீட்ட வடிவத்திலான ஒரு அடையாளத்தை கண்டுட்டீங்கன்னா, வட்டமான நீட்ட வடிவத்தான அடையாளத்தை கண்டுட்டீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சேர்க்கிற டைம்ல இது என்ன செய்யக்கூடாது, அதை உச்சரிக்க கூடாது. நிறுத்துற டைம்ல என்ன செய்யணும், உச்சரிக்கணும். அதே போல சூரா அஹ்சாப்ல 66வது வசனம், வ அதனர் ரசூலா, நிறுத்தினீங்கன்னா யா லைதனா அதனல்லாஹு வ அதனர் ரசூலா அனு நிறுத்தணும். நிறுத்தலைன்னா என்ன, சேர்த்துக்கிட்டு நீங்க அதை ஓதிட்டு போற மாதிரி இருக்கும். ஃபஅதல்லுன ஸபீலா, 67 சூரா அஹ்சாப், 67 ஃபஅதல்லுன ஸபீலா, நிறுத்தினா சேர்த்தோம்னா ஸபீல என்ன செய்வோம், சேர்த்து போயிருவோம். அடுத்தது அதாவது சூரா இன்சான், அஹ்சாப்ல 3, இன்சான்ல 2, சூரத் தஹர் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல ஓதுவோமே அதுல 2. அப்ப உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற கொஞ்சம் லேசது. அதாவது நம்ம வளமையா ஓதுற சூரத்துல் கஹ்ஃப்ல 1, அதான் 38வது வசனம். சூரத்துல் அஹ்சாப்ல 3, சூரத்து தஹர் சூரத்து இன்சான்ல 2. அப்ப அந்த இடத்துல 6 இடம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அடுத்து அதுல என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படி சூரத்துல் இன்சான்ல வருதுன்னா, நிறுத்தினா சலாசிலான்னு நிறுத்தணும், சேத்தம் அப்படி என்று சொன்னா பாருங்க. 4வது வசனம் சூரா தஹர்ல, 4வது வசனம், இன்னா அத்ததுனா லில் காஃபிரீன சலாசிலா அப்படின்னு நிறுத்திடுவோம். சேத்து ஓதினோம்னா சலாசில வ அஹ்லாலம் வ சஈரா, அலிஃப் இருக்கும் அந்த இடத்துல, அடையாளமும் போட்டிருப்பாங்க, அலிஃபும் இருக்கும் அடையாளமும் போட்டிருப்பாங்க சூரா அதாவது அந்த தஹர்ல. நீங்க இதை பார்க்கலாம், ஒரு வட்டமான அடையாளம் இருக்கும் சூரா அதாவது அந்த நீங்க 4வது வசனத்துல நீங்க எதுக்கு எடுத்து பார்த்துங்க, ஒரு வசனத்தையோ அந்த சூரா மட்டும் நம்ம பார்த்துருவோமே. சலாசில் அதாவது சூரத்து தஹர்ல 4வது வசனம், அந்த தஹருடைய நம்பர் என்ன, 76ஆ, 66 சாரி 76 அதுல பாருங்க 44வது வசனம் பாருங்க, இன்னா அத்ததுனாலில் காஃபிரீன சலாசில, அந்த அலிஃபுக்கு மேல ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஆமா 4வது வசனம், சரியா 4வது வசனம் வந்து நீங்க பாருங்க சலாசில இருக்குதா 4வது வசனத்துல, அதுல சலாசில அலிஃபுக்கு மேல ஒரு வட்டம் இருக்குதா இல்ல, ஆரம்பமே இருக்கும் சூரத்துல் இன்சான்ல 4வது வசனத்துல இருக்குமா, 4வது வசனம் 76வது அத்தியாயம். எடுத்துக்கிட்டா நிலம். அதுல பாருங்க சலாசில அந்த அலிப்புக்கு மேல வந்து ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டம் என்னன்னா நீங்க சேர்க்கிற டைம்ல இதை உச்சரிக்காதீங்க, சேர்க்கிற டைம்ல இதை உச்சரிக்காதீங்க. சலாசில அகலாலன் சலாசில, அப்ப அந்த அலிப்பை நம்ம உச்சரிக்கல பாருங்க, சலாசில நிறுத்தினீங்கன்னா சலாசிலா அப்படின்ட்டு இன்ன அத்தது நாளில் காஃபிரி சலாசிலா அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம நிறுத்துவோம். நிறுத்துற டைம்ல உச்சரிங்க, நிறுத்தாத டைம்ல உச்சரிங்க, அதுக்குதான் அந்த அர்த்தம். அதே சூறால பதினஞ்சாம் வசனம், அதே சூறால பதினஞ்சாம் வசனத்தை பாருங்க. கவாரீரான்றிக்கும் பதினஞ்சாம் வசனத்தில் பாருங்க, கவாரீரான்றிக்கும் அந்த கவாரீராவுக்கு மேல என்ன செய்யும், ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. சேர்த்து ஓதுனீங்கன்னா கவாரீர கவாரீரமியும் அப்படின்னு போகும். விளங்கிட்டா? அடுத்தது கவாரீர் வருது, அதனால ரெண்டு கவாரீர, கவாரீர கவாரீரமியும் அப்படின்னு வரணும். அப்படி இல்லைண்டா நம்ம நிறுத்துறதாக இருந்தா அக்வாபின் கானத் கவாரீரா அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம நிறுத்துவோம். விளங்கிட்டா? ஓசை பாதுகாக்கப்படுதா இல்லையா? இது இந்த இடம் இப்படித்தான் நீ சேர்க்கைகளை ஓதனும், இப்படித்தான் நிறுத்தக்களை ஓதனம்ன்றதுனா என்ன பாதுகாக்கப்பட்ட, ஓசை பாதுகாக்கப்படும். வெறும் எழுத்து மட்டும் பாதுகாக்கப்படல, அல்லது வெறும் அரபுட உச்சரி மட்டும் பாதுகாக்கப்படல, சேர்த்தல் பிரித்தல்ல கூட இந்த இடத்துல நிறுத்தினாங்க, இந்த இடத்துல என்னது அதாவது சேர்த்தாங்க, சேர்க்கிற டைம்ல இந்த உச்சரிப்பு வந்துச்சு, நிக்கிற டைம்ல இந்த உச்சரிப்பு வரல, அல்லது நிக்கிற டைம்ல இந்த உச்சரிப்பு வந்து சேர்க்கிற டைம்ல வரல என்றதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த அடையாளத்துக்கான ஒரு அம்சம் என்னது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். இப்போ இது வந்து குர்ஆன்ல மொத்தம் ஏழு அடையாளங்கள். ஏழாவது என்ன, ஆறுதான சொல்லிக்கிறேன், ஏழாவது அணை அனா நிண்டினா அனா அப்படிதான் செய்யணும், நீங்க நிறுத்தணும். சேர்த்தீங்கன்னா அனக்கு என்ன செய்யறது இல்ல, அது அப்படி இல்லை. குர்ஆன்ல நிறைய இடத்துல அடையாளம் போட மாட்டாங்க. ஏன் அனாவுக்கு அடையாளம் போட்டிருக்கலாம், ஆனா வந்து இந்த நம்பர்ல காட்ட மாட்டாங்க. இதுல அன எழுதுறது அலிஃப் நூன் அலிஃப் அப்படிதான் எழுதுவாங்க. அனான்னு மாதிரிதான் என்ன செய்யும் இருக்கும். இப்ப சேர்க்கிற டைம்ல யாரும் என்னது அதாவது அந்த அனல்லதி அப்படிதான் ஓதுவாங்க. சரியா? அப்ப அந்த அனாண்டு என்ன செய்யறது இல்ல, ஓதுல. இதுல நிறுத்தினா எப்படி அனாண்டு நம்ம கவாரீரா சலாசீல சலாசீலா அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி நிறுத்துற டைம்ல மட்டும் என்ன செய்யணும், அதுல அனாண்டு என்ன செய்யணும், நிறுத்தணும் என்றதுதான் அந்த நிறுத்தத்துக்குரிய அடையாளங்கள். அப்போ இது சுருக்கமாக அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய அடையாளங்கள்ல உள்ள அம்சங்கள். இது அல்லாம குர்ஆனுடைய தஹ்சீப், குர்ஆன ஜுசுகளா பிரிச்சிருப்பாங்க, ஹிஸ்புகளா பிரிச்சிருப்பாங்க, அடையாளங்கள் எக்ஸ்ட்ரா உச்சரிப்பு சாராத அடையாளங்கள் என்று நிறைய அடையாளங்கள் குர்ஆன்ல இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதாவது அடுத்த தொடர் வந்து அதாவது இந்த ஏழு கிராத்து முறைமை, சரியா, ஏழு கிராத்து முறைமையை புரிஞ்சு கொள்றதுக்கு மாதிரி அதுக்கு அடுத்த தொடராக இந்த குர்ஆன ஹிஸ்பாக ஜுஸ் ஆக சூறாவாக இந்த மாதிரி பிரிச்ச விஷயங்களுக்கே இதை பத்தி நம்ம படிப்போம். அந்த நேரத்தில் அந்த அடையாளங்கள் என்ன செஞ்சிருவோம் நம்ம பார்த்துருவோம். எந்த அடையாளங்கள், சுஜூதுக்குரிய அடையாளங்கள் என்ன, வசன முடிகிற அடையாளங்கள், மக்கி மதனி இது போன்ற அந்த அடையாளங்களை பத்தி நம்ம மூணாவதா பார்ப்போம். நாளைக்கு இந்த ஏழு கராத்து முறைமை சம்பந்தமான சுருக்க வடிவத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.